கேட்டா, ஒரு ஊர்ல ரெண்டு பிராமணர் இருந்தாரு, ஒரு பிரபு எடுத்து போனாரு, ரெண்டு பேரும், ரெண்டு பேருக்கு குடும்பம், குடும்பத்துக்கு குழந்தைகளை சம்ரட்சிக்கணும், அதான் ரெண்டு பேருடைய நோக்கம். முதல் பிராமணர் போனார், எனக்கு குழந்தைகள்லாம் இருக்கு, பால் கொடுக்கணும் அந்த குழந்தைகளுக்குலாம், எனக்கு ரெண்டு பசுமாடு வேணும், கொடுத்துட்டான். பசுமாடு வீட்டுக்கு கொடுத்த சுலோகமா, அது கட்டுறதுக்கு இடம் வேணும், அதுக்கு புல்லு போடணும், புண்ணாக்கு வைக்கணும், பருத்தி கொட்டை வைக்கணும், அது மேய்ச்சல் கழிச்சு போட்டுக்கு ஆள் வைக்கணும், குளிப்பாட்டுறதுக்கு ஆள் வைக்கணும், அது வியாதி வந்துடும், ரெண்டு நாள் கறக்கு, ரெண்டு நாள் உதைக்கும், களைக்கு கத்தும், மரப்பு காலம் வந்துடும், தொல்லை கிடையாது. இது ஒரு நாளைக்கு 2 லிட்டர் கிடைக்க, ஒரு நாளைக்கு 1 லிட்டர் கிடைக்க, ஒரு நாளைக்கு உதச்சு விடும், கண்ணு வட்டி கொடுத்தோம் தொல்லை. அடுத்த பிராமணம் போனா, எனக்கு காலம்ப ஒரு 5 லிட்டர், சாயங்காலம் ஒரு 5 லிட்டர் பால் வேணுமா, ஏன்னா அந்த பிரபு கிட்ட நூற்றுக்கணக்கா மாடு இருக்கு, ஒரு மாடு இல்லாத ஒரு மாட்டுல கறந்து கொடுத்துட்டு போவான். நேர பாலை கேட்டான், பாலை கேட்டதுக்கு இந்த மாட்டை வச்சு பண்ற தொல்லையெல்லாம் கிடையாது. அது போல இதையா போய் கல்வியில சங்கடப்பட்டு நாங்க ஞானத்தை குறணும், ஞானத்தையே கொடுத்துறேன். இது என்ன சங்கனா, திருவாவை கஷ்டம் எத்தனையோ காலம் கஷ்டப்பட்டார், கல்வியினால ஞானத்தை ரொம்ப கடைசியில் தான் அடைஞ்சார். திருவாவை சேர்ந்த பாலை நேரடியா வாங்கிட்டார், நேரடியா ஞான சம்பந்தம் நேரடியா பாதை வாங்கிட்டு போய் சொல்லவே கிடையாது. ஆகவே ஞானத்தையே நான் நேரம் கேட்கிற போது எனக்கு எதுக்காக கல்வி கற்பனமும் இனி அமையும், கல்வா கற்றாரு யாருடைய கல்வி என்னும் தொல்கடல் பிழைத்தேன், தந்தது எந்தன்னை கொண்டது உந்தன்னை சந்தோர் சங்கரா யார்களோ சதுரன்கிறார் மாணிக்கராஜ். என்னடா பைத்தியக்கார வியாபாரியா இருக்கு, என்ன அர்ப்பணம் பண்ண உன்னை கொடுத்துட்டே, தந்தது எந்தன்னை கொண்டது சங்கரா யார்களோ சதுரன் அப்படின்னு சொல்றாரு. யாருப்பா சாமர்த்தியக்காரன், நானும் சாமர்த்தியக்காரன், நீ முட்டாள்தனமான வியாபாரியா இருக்காய் ஞானத்தை நேரடியாக அடைந்து விட்ட பிறகு இது என்ன. ஆகவே இறைவனை வாதறிவன் என்று ஞானமே வடிவாயிருக்கிறோம். 3 இலக்கணங்கள் சொல்றாங்க இல்லையா, சத்து சித்து ஆனந்தம். சத்துனா உண்மையா இருப்பது, தட் இஸ் த ட்ரூத், மக்கள் அன்ட்ரூத் என்கிறது ஞானிகளுடைய அபிப்பிராயம். சத்து சைத்தன்யமாய் இருக்கிறது, அறிவே வடிவமாய் இருக்கிறது, ஞானமே வடிவமாய் இருக்கிறது. ஆனந்தம், ஆனந்தம் என்கிறதுக்கு பொருள் எக்ஸ்டசி இல்ல, ஹாப்பினஸ் இல்ல, திருப்தி நிறைவு, அதுதான் ஆனந்தம். ஆகவே நீங்க இந்த ஆனந்தம் திருப்தி, திருப்தி தான் ஆனந்தம் எனக்கு. இது பொருளை பார்க்கணும்னா இந்த ஸ்ரீரங்கத்துக்கு போய் அந்த முகத்தில் இருக்கிற புண்ணையை பார்க்கணும். இந்த ஸ்ரீரங்கத்தில் அந்த உள்ள கர்ப்பகிரகத்தில் இருக்கிறத ஒரு ஒரு புன்னகை இருக்கும், நான் ரொம்ப ரசிப்பேன், பல சமயம் போய் எங்கிருந்து பார்த்துருக்கிறேன். அந்த நீங்க அந்த புன்னகைய வேற எதோடு நீங்க கம்பேரே பண்ண முடியாது, பரம திருப்தியோடு தூங்காமல் தூங்கி கொடுக்குற ஒரு வடிவம். ஆனால் எக்ஸ்டசிங்கிறதுக்கு ஆனந்த தாண்டவம் இல்லை, ஆனந்த தாண்டவம் ஒரு வகையான ஆனந்தம். இந்த திருப்தி இருக்கிற நிறைவு எல்லாம் பெற்று இருக்கிற ஒரு நிறைவு இருக்கிறது அதுதான் சத்து சித்து ஆனந்தம் சொன்னார். இருக்கிறது என்பதற்காக வாலறிவன் என்றான். நற்றாள் என்றால் பிறவிப்பினியை அறுத்தலின் நல்ல தாள் என்றார். நல்ல தாள் என்றால் அழகா இருக்கிறது, செம்மையா இருக்கிறது, அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இல்ல, செம்மைங்கிறது இங்க பர்ஃபெக்ஷன், இட் வில் பி எ பர்ஃபெக்ட் சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃபார் அஸ், அதான் நற்றாள். இந்த நற்றாள் என்று சொல்லிவிட்ட காரணத்தினாலே திருவள்ளூருக்கு உருவ வழிபாட்டில் ஈடுபாடு உண்டு, உருவ வழிபாட்டை நம்புகிறவர் என்று சிறுவச்சுள்ளார். உருவ வழிபாட்டை நம்புகிறார் நம்பவில்லை அது வேற விஷயம், நமக்கு அது இல்லை, இது சாதாரண அது இல்லை. காந்தியடிகளுடைய அடிச்சோடை பின்பற்றி அவன் கிராம சேவையில ஈடுபட்டான். பொண்ணு காந்தியடிகள் எங்கெல்லாம் அடிச்சோடு வச்சான்னு பார்த்து பார்த்துக்காரன், காந்தியடிகளுடைய அடிச்சோடை பின்பற்றினான், காந்தியடிகள் வழியை பின்பற்றினான்னு அர்த்தம். இது உருவகமாக சொல்றது. நற்றாள் என்றால் இறைவனுடைய பாதம் என்றால் சரணம்னா நிறுத்த அர்த்தம். இறைவனுக்கு உனக்கு வேறுபாடு இல்லாமல் நான் 8வது குறளை சொல்ல போறேன், 9வது குறளை சொல்ல போறேன். அதே இந்த தாள் என்பதற்கு என்ன காரணம்னா, தாள் என்பது பாதம், தலை என்பது ஆணவத்தினுடைய இருப்பிடம், பாதம் என்கிறது தாளை கொண்டு போய் தலையை கொண்டு போய் தாளில் இணைக்க வேண்டும். தோழில் பொறியில் குணமிலவே எண்குலத்தான் தாளை வணங்கா தலை, தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே, திருநாவுக்கரசர் இதை எடுத்துக்கொண்டார். இந்த தாளையின் தலையை எடுத்துக்கொண்டு இதை தத்துவமாக்கிட்டார், தாடலை அப்படிங்கிறதே அவர் தத்துவமாக்கிட்டார். என்ன சரணாகதி சைவ சித்தாந்தத்தில் அதுக்கு பரிபாஷை என்னன்னு கேட்டால் தாழ் தலை, தாழ்ல தலையை வைத்தல் சரணாகதி. அது இந்த நற்றாள் தொழுதல் என்பதற்கு சரணாகதி செய்தல் என்பது அர்த்தமாகிய வேற ஒண்ணுமே இல்லை. ஆகவே வாலறிவன் நற்றாள் தொழாதெனில் கற்றதனால் ஆய பயன் எனக்கும் திருளை விளக்கினேன் நினைக்கிறேன். எனக்கு திருப்தி இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு சொன்னேன். இன்னைக்கு அடுத்த குரல் மலர் மிசை ஏறிடும். ஒரு குரல் முடிச்சிடறேன், அதுக்காக வேகமா போனோம். இந்த குரலே ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டு இந்த குரலை சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். மலர் மிசை ஏகினான் வானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர் மிசை ஏகினான் மலரின் கண்ணே சென்றவனது மானடி மாண்டமைந்த அடிகளை சேராதார் சேராதிருந்தவர் சேர்ந்தார் சேர்ந்தவர்கள் நிலமிசை நீடு வாழ்வார். பரிமையாளர்கள் உரை நிலமிசை என்பதை பரிமையாளர்கள் என்ன செய்தார், மிசை நிலம் என்று மாற்றிக்கொண்டு எல்லா உலகத்திலும் மேலாய வீட்டுலகத்தின் கண் என்னால் வாழ்வர் என்று ஒரு பொருள் சொன்னார். அதெல்லாம் வேண்டியதில்லை, நிலமிசை நீடு வாழ்வார் நேரடியாக பொருள் வச்சுருவார். அதுக்கு அப்புறம் வர இந்த மலரின் கண்ணே சென்றவன் என்றால் என்ன என்பதற்கு பல உரையாசிரியர்கள் பல வகையாக சிரமப்பட்டிருக்கார். இந்த திருவள்ளுவர் என்ன செய்கிறார் என்றால், எல்லா வகையான சமயங்களில் இருக்கின்ற எல்லா வகையான பரிபாஷைகளும் தன்னுடைய கடவுள் வாழ்க்கையில ஆண்டிருக்கிறார். பெண் குணத்தான்கிறார், இறைவன்கிறார், அறவாழிங்கிறார், வேண்டுதல் வேண்டாம் இலானடி இலான் என்கிறார், மலர் விசை இயக்கினான் என்கிறார், வாலறிவன் என்கிறார், ஆதிபகவன் எல்லா வகையான பரிபாஷைகளும் அவர் ஆண்டிருக்கிறார். அதே இந்த மலர் விசை இயக்கினான்ங்கிறதுக்கு ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு கதை. சமவ சரணத்துல தாமரை பூக்கள் வளர்ந்திருக்கிற தாமரை பூக்கள் மேல காலை வைத்த அருக பரமேஷ்டி நடந்து போனார். ஆகவே மலர் மிசை ஏகினான் என்கிறது அருக கடவுளையே குறிக்கிறது. அப்படின்னா பௌத்த சமயத்தில் விடுவானா அவன் என்ன பண்ண, புத்தர் பிறந்த உடனே மாயாதேவியுடைய கர்ப்பத்திலிருந்து அவர் நழுவின உடனே ஏழு அடி நடந்தான். அவர் காலை வைக்க வைக்க ஒரு தாமரை பூக்கள் தோன்றி அவருடைய காலை தாங்கி கொண்டன அப்படின்னு அவன் ஒரு கதையை கட்டி விட்டான். அவன் எல்லாருக்கும் திருவள்ளுவர் என்ன சொன்னாரோ என்னுடைய என்ன கடவுள் தான் சொன்னார்கிறது எல்லாரும் சண்டை போட்டுக்கிறான். திருவள்ளுவருடைய சிண்டு அவர்கள் கையில கிடைக்கவில்லையே ஒழிய தங்கள் சிண்டை கூட திருவள்ளுவர் கையில கொடுத்தாரு, பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஒற்றையை ஒரு சிண்டையும் பிடிச்சிக்கவே இல்லை, தப்பிச்சு போயிட்டாரு. எதுலையுமே சிக்கிக்கொள்ளவே இல்லை, அது பெரிய ஆச்சரியம். இந்த மலர் மிசை ஏகினான் என்பதற்கு ஹிருதய கமலவாசன் என்று பொருள் எழுதுகிறார்கள் பல உரையாசிரியர்கள். அடியாருடைய உள்ளமாகிற கமலத்திலே இருக்கிறவன், வேற எங்கேயும் இல்ல, அதியாருடைய உள்ளத்திலேயே அவன் இருக்கிறான். தன்னாவில் ஒருவரலை தாண்ட அறியாமல் சாகரமும் மலைபலவும் தாண்டி அலைகின்றார் மனோன்மணி ஆசிரியர். உள்ளே இருக்கிறான், உள்ளே இருக்கிறான், இதய கமல வாசனா இருக்கிறான். இதுக்கு பரிமையாளர்கள் உரை எழுதுகிறார். இங்கே மலர் மிசை ஏகினான் என்று இறந்த காலத்தில் சொன்ன, ஏகுவான் ஏகி இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி நிகழ்காலத்தில் சொல்லியிருக்கலாம் அல்லது எதிர்காலத்தில் சொல்லியிருக்கலாம். இறந்த காலத்தை சொல்றாரு என்ன காரணம் என்று கேட்டால், அதுக்கு சொன்னார், நான் வந்து கூப்பிடுறேன், அம்மா கூப்பிடுறா, வருகிறேன், வந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்றதில்ல, வந்துட்டேன் அப்படின்னு இங்கே இருந்து கத்துறான். இறந்த காலத்துல சொல்றான். அவன் அதனுடைய என்ன காரணத்தால் இறந்த காலத்தை சொல்றான், விரைவு பற்றி வந்தேன் என்று சொல்லுகிறான் என்று வருகிறேன் என்று சொல்வதில்லை. அவன் இறந்த காலத்தை சொல்றதனுடைய காரணம் என்ன என்றால், வாரா காலத்து விகழங்காலத்து ஓராங்கு ஒரு வினை சொற்கிழவி இறந்த கால குறிப்போடு கிளத்தல் விரைந்த பொருள என்ன நார்புள்ளவர். அதை வாரா காலத்தும் எதிர்காலத்திலையும் நிகழ்காலத்தும் வருகின்ற வினை சொற்கிழவியை இறந்த காலத்து குறிப்போடு சொல்வது விரைந்த பொருள என்பதனாலே இந்த ஏகினான் என்று சொன்னார். காரணம் என்ன என்றால், அன்பான் நினைவாரது உள்ள கமலத்தின் கண்ணே அவர்கள் நிறைந்த வடிவோடு விரைந்து சேரவே ஏகினான் என்று இறந்த காலத்து. அன்பாலே நினைவோருடைய உள்ள கமலத்தின் கண்ணே அவர்கள் நினைந்த வடிவோடு விரைந்து செல்தல், நினைந்த வடிவோடு விரைந்து செல்லுதலின் ஏகினான் என்று இறந்த காலத்திலே சொன்னார் என்று சொல்றார். எந்த வடிவத்திலே நினைக்கிறார்களோ அன்பர்கள் அந்த வடிவத்திலே அவன் காட்சி கொடுக்கிறான் என்று சொல்றார். திருநாவு கிருஷ்ணாயனார் என்ன பாடுறார், வடிவேறு சிறு திருசூலம் தோன்றும் தோன்றும், வளர் சடையில் இளமதியும் தோன்றும் தோன்றும், கடியேறு கமல் தோன்றை கண்ணி தோன்றும், கழிச்சு உரிமை தோன்றும் என்றெல்லாம் சொல்றார். அது அவருக்கு எப்படி தோன்றி இருக்கிறது, சிவபுரமாட்டம் அடிவு தோன்றும், உங்க ஆழ்வாருக்கு எப்படி தோன்றி இருக்கிறது, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அருக்கன் அணிநடமும் கண்டேன், திருக்கிறது பொன்னாழி கண்டேன் புரிசங்கன் கை கண்டேன் என்னாழி வண்ணன் அப்படின்னு சொல்ற. அவர்களுக்கு இங்க சங்கு சக்கர சமயராய் அவர் அப்படி வடிவம் தந்திருக்கிறார். இவர் பேசுறார், மாணிக்கவாசகர் சுவாமிகள் பேசுறார். என்ன சொல்றாரு? குவளை கண்ணி கூரன் காண்க. பெண் ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த வடிவத்தோடு இருந்தான். குவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவனன யாரும் தேறினன் காண்க. இளம் கீழே பாதத்தை வச்சு தோன்றினான். சேவடி குவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவனன யாரும் யாரும் தேறினன் காண்க என்று சொல்றார். பார்த்தேன் சொல்றார், பொய்யா சொல்றார். பப்ளிசிட்டிக்காக பாடினவர்கள் இல்லை, அவர்கள் உள்ளத்திலே தோன்றி இருக்கிறார்கள் அப்படி. ஆகவே அன்பா நினைவாருடைய அன்பா நினைவாரது உள்ள கமலத்தின் கண்ணே அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரல. என்ன சொல்லிட்டார் கீதையில? அந்த இடம் யாராவது கோட் பண்ண முடியுமா? கீதையில என்ன சொல்லுவார்? யா யதா மாம் பிரபத்யந்தே யார் எந்த வடிவோடு, ஏ யதா மாம் பிரபத்யந்தே தான் ததைவ பஜாம் அகம். யார் யார் எந்த வடிவத்திலே என்னை ஆராதிக்கிறார்களோ அந்த வடிவத்திலே அவர்களுக்கு அருள் செய்கிறேன். யார் இந்த வடிவம் சொல்ல, யார் யார் எப்படி ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் அப்படி அருள் செய்கிறேன் அப்படின்னு கீதையில் சொல்றார். அதே அன்பாலே எப்படி நினைக்கிறார்களோ அந்த வடிவத்தோடு அவர்களுடைய இதயத்திலே சென்று அமர்கிறான் என்கிறது அடியாருடைய எண்ணம். அதை இங்கே சொல்லுகிறார் வள்ளுவர், மலர் மிசை ஏகினான் அப்படின்னு சொல்ற. மானடி மாண்பமைந்த அடி, முன்னாலே சொன்ன பொருள் தான். பிறவிப்பணிக்கு மருந்தா, பிறவிப்பணிக்கு மருந்தாகிற அடி, மாண்புடைய அடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாய். இந்த நில உலகத்திலே நீண்ட நாள் வாழ்வார். பாரதியார் பாட்டு எத்தனை பாட்டு வேணாலும் கோட் பண்ணலாம். நீண்ட காலம் வாழ்வர் தரை மீது. என்ன பாட்டு சார்? காலமா வனத்தில் இருந்த போலமா மரத்தின் மீது என்கிற பாட்டில நீண்ட காலம் வாழ்வர் தரை மீது, நூறு வயது கணக்கும் செல்வம் நூறு வயது எனக்கு இவையும் தரணி கடவாயே. இதுதான் பாரதியார் ஒன்றும் வைராக்கியம் இல்லாதவர் இல்ல. ஆனால் மனிதனுடைய எண்ணம் என்னவா இருக்கிறது? நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றுதான் நம்முடைய எண்ணமா இருக்கிறது. என்ன சொல்ற தாய்மான சுவாமிகள்? நெடுநாள் இருந்து வேறும் நிலையாகவே இன்னும் காயைகள் பண்டேது நெஞ்சு கொண்டார். என உலகமெல்லாம் ஆட்சி செய்கிறவர்களும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவு எல்லாம் யோசிக்க வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாயிருக்கும். அவே நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? நீண்ட நாள் வாழ வேண்டும், காயகல்பம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிற காரணத்தினாலே அந்த பலவீனத்தை பிடித்துக் கொள்கிறார் வள்ளுவர். மனிதனுடைய பலவீனங்கள் எல்லாம் பிடித்துக் கொண்டு அவனை உயர்த்த முடியுமா என்று பார்க்கிற ஆசானான காரணத்தினாலே, தாயாக கரைந்தவரான காரணத்தினாலே அவர் நிலமிசை நீடு வாழ்வார் என்பதற்கு இப்படித்தான் பொருள் சொல்லிக்கணும். அது மட்டும் இல்ல, எத்தனையோ இடத்துல நிலம்ங்கிற சொல்ல வள்ளுவர் ஆளுகிறார். ஒன்று தரை என்று சொல்வார், யான் நோக்குங்கால் நிலம் நோக்கு, காக்கால் தான் நோக்கு மெல்ல நகும், நிலத்தரைந்தான் கைபிழையாதற்று என்று சொல்வார். இந்த நிலம் என்பதற்கு மண்ணுங்கிற பொருள் சொல்வார். நிலத்தியல்பால் நீர் திரிந்து அற்றாகும் ஆந்தற்கு இனத்தியல்வது ஆகும் அறிவு சொல்றார். இந்த நிலம்ங்கிறதுக்கு பூமிங்கிற பொருள் சொல்வார். நிலக்கு பொறை சொல்வார், அகழ்வாரை தாங்கும் நிலம் கூட தம்மை இகழ்வார் பொருட்கள் தலை. தன்னோட்டத்து உள்ளது, தன்னோட்டது உள்ளது உலகியல் அகுதிலார் உண்மை நிலக்கு பொறை. இப்படி வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் பூமிங்கிற பொருள் சொல்வார். நிறைய அர்த்தம் சொல்வார். ரெண்டு இடங்கள்ல வானுலகத்துக்கு மாறானது என்கிற பொருள், இம்மை என்கிற பொருளிலேயே நிலம் என்கிற சொல்ல ஆளுகிறார். செவியர் சுவையுணரா வாயுணவின் மாற்றல் சாரி, செவியுணவின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. இந்த பூமியிலேயே தேவர்களுக்கு நிகராக வாழ்வார்கள். அவை இந்த நிலம்ங்கிறது இந்த இடத்தை குறிக்கிறது. நிலவரை நீள் புகழ் ஆற்றில் குலவரை போற்றாது புத்தேள் நிலவு. ஆகவே நிலவரை இந்த நில உலகத்திலே நீள் புகழ் ஆற்றின் குலவரை போற்றாது. இந்த இரண்டு இடங்களும் மறுமைக்கு மாறான உலகம் என்கிற பொருளிலே நிலம் என்கிற சொல்ல ஆள்கிறது. அது எங்க பார்த்தாலும் சரி திருவள்ளுவர் இந்த நிலம்ங்கிற சொல்ல மேலுலகம் என்று ஆளவே இல்லை. அது இந்த இடத்துல விட்டு அப்படி பொருள் எடுத்துக்கொள்ளவே என்பதுக்கு எந்த விதமான குறிப்பும் இல்லை. அப்படி மிசைங்கிற அந்த ஏழாம் வேற்றுமை உருவை கொண்டு போய் முன்னால போட்டு மிசை நிலம் மேலான வீட்டுலகம் என்று சொன்னால் இதுக்கு வேற்றுமை உருவம் இல்லாமல் போகிறது. அது அந்த சங்கடங்களுக்கு எல்லாம் போக வேண்டாம். வள்ளுவர் ரொம்ப பிராக்டிக்கல் மேன். மனிதனுக்கு என்ன ஆசை அடுத்த குரல்ல சொல்ல போறார், மனக்கவலை மாற்றல் சொல்ல போறார். ஆகவே இந்த குரல்ல என்ன பொருள் என்றால், இந்த உலகத்துல நீண்ட நாள் இன்மை பயன்களை அனுபவித்து வாழலாம் அப்பா, அந்த சாதாரண பயனை எதிர்பார்த்தே நீ இறைவனை வணங்கலாம். ஆகவே மலர் மிச ஏகினான் என்றால் அடியாருடைய இதய கமலத்தின் கண்ணை சென்று வீற்றிருக்கிறவனுடைய மானடி மாண்டமைந்த அடிகளைச் சேர்ந்தால் இந்த நில உலகத்தின் கண்ணே நீண்ட நாள் வாழக்கூடும் என்ற பொருளை சொன்னதாக அழைத்துக் கொண்டு இந்த அளவில் நான் இதை முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த குரல்களை பற்றி ஏதாவது ஐயப்பாடு இருந்தால் எனக்கு தாராளமாக எழுதலாம். என்ன எவ்வளவு வேணால் அதெல்லாம் வேண்டியதில்லை. நிலமிசை நீடுவாக நேரடியாக பொருள் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் வர இந்த மலரின் கண்ணே சென்றவன் என்றால் என்ன என்பதற்கு பல உரையாசிரியர்கள் பல வகையாக சிரமப்பட்டிருக்கார். இந்த திருவள்ளுவர் என்ன செய்கிறார் என்றால் எல்லா வகையான சமயங்களில் இருக்கின்ற எல்லா வகையான பரிபாஷைகளையும் தன்னுடைய கடவுள் வாழ்க்கையில ஆண்டிருக்கிறார். பெண் குணத்தான்கிறார், இறைவன்கிறார், அறவாழிங்கிறார், வேண்டுதல் வேண்டாம் இலானடி இலான் என்கிறார், மலர் விசேகிக்கிறான் என்கிறார், வாலரிதன் என்கிறார், ஆதிபகவன் எல்லா வகையான பரிபாஷைகளும் அவர் ஆண்டிருக்கிறார். அதே இந்த மலர் விசேகினான்ங்கிறதுக்கு ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு கதை. சமவ சரணத்துல தாமரை பூக்கள் வளர்ந்திருக்கிற தாமரை பூக்கள் மேல காலை வைத்த அருக பரமேஷ்டி நடந்து போனார். ஆகவே மலர் மிசை ஏகினான் என்கிறது அருகக் கடவுளையே குறிக்கிறது. அப்படின்னா பௌத்த சமயத்தில் விடுவானா அவன் என்ன பண்ணா, புத்தர் பிறந்த உடனே மாயாதேவியினுடைய கற்பத்திலிருந்து அவர் நழுவின உடனே ஏழு அடி நடந்தார். அவர் காலை வைக்க வைக்க ஒரு தாமரை பூக்கள் தோன்றி அவருடைய காலை தாங்கி கொண்டன அப்படின்னு அவன் ஒரு கதையை கட்டி விட்டான். அவ எல்லாருக்கும் திருவள்ளுவர் என்ன சொன்னாரோ என்னுடைய என்ன தடவை தான் சொன்னாருக்கிறது எல்லாரும் சண்டை போட்டுக்கிறான். திருவள்ளுவருடைய சிண்டு அவர்கள் கையில கிடைக்கவில்லையே ஒழிய தங்கள் சிண்டை கூட திருவள்ளுவர் கையில கொடுத்தார்கள். குடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஒற்றையும் ஒரு சிண்டையும் பிடிச்சிக்கவே இல்லை, தப்பிச்சு போயிட்டாரு. எதுலையுமே சிக்கிக்கொள்ளவே இல்லை. அது ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த மலர் விசை ஏகினான் என்பதற்கு ஹிருதய கமலவாசன் என்று பொருள் எழுதுகிறார்கள் பல உரையாசிரியர். அடியாருடைய உள்ளமாகிற கமலத்திலே இருக்கிறவன் வேற எங்கேயும் இல்ல, அதிகாரிகளுடைய உள்ளத்திலேயே அவன் இருக்கிறான். கண்ணாவில் ஒருவரலை தாண்ட அறியாமல் சாகரமும் மலைபலவும் தாண்டி அலைகின்றார் மனோன்மணி ஆசிரியர். உள்ளே இருக்கிறான், உள்ளே இருக்கிறான், இதய கமல வாசனா இருக்கிறான். இதுக்கு பரிமையான உரை எழுதுகிறார். இங்கே மலர் மிசை ஏகினான் என்று இறந்த காலத்தில் சொன்ன ஏகுவான் ஏகி இருக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்கான். நிகழ்காலத்தில் சொல்லியிருக்கலாம் அல்லது எதிர்காலத்தில் சொல்லியிருக்கலாம். இறந்த காலத்தை சொல்றாரு என்ன காரணம் என்று கேட்டால் அதுக்கு சொன்னார், நான் வந்து கூப்பிடுறேன், அம்மா கூப்பிடுறா வருகிறேன், வந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்றதில்ல, வந்துட்டேன் அப்படின்னு கேட்கிறான். இறந்த காலத்தை சொல்றான். அதான் அதனுடைய என்ன காரணத்தால் இறந்த காலத்தை சொல்றான், விரைவு பற்றி வந்தேன் என்று சொல்லுகிறான் என்று வருகிறேன் என்று சொல்வதில்லை. அவன் இறந்த காலத்தை சொல்றதனுடைய காரணம் என்ன என்றால் வாராக்காலத்து நிகழ்காலத்து ஓராங்கு ஒரு வினை சொற்கிழவி இறந்த கால குறிப்போடு கிளத்தல் விரைந்த பொருளை என்ப நார்புள்ளவர். அதை வாராக்காலத்தும் எதிர்காலத்திலையும் நிகழ்காலத்தும் வருகின்ற வினைச்சொற்கிழவியை இறந்த காலத்து குறிப்போடு சொல்வது விரைந்த பொருளை என்பதனாலே இந்த ஏகினான் என்று சொன்னார். காரணம் என்ன என்றால் அன்பான் நினைவாரது உள்ள கமலத்தின் கண்ணே அவர்கள் நினைந்த வடிவோடு விரைந்து சேரது ஏகினான் என்று இறந்த காலத்தில். அன்பாலே நினைவோருடைய உள்ள கமலத்தின் கண்ணே அவர்கள் நினைந்த வடிவோடு விரைந்து செல்தன் நினைந்த வடிவோடு விரைந்து செல்லுதலின் ஏகினான் என்று இறந்த காலத்திலே சொன்னார் என்று சொல்றார். எந்த வடிவத்திலே நினைக்கிறார்களோ அன்பர்கள் அந்த வடிவத்திலே அவன் காட்சி கொடுக்கிறான் என்று சொல்றார். திருநாவுக்கிருஷ்ண நாயனார் என்ன பாடுறார், வடிவேறு சிறிது திருசூலம் தோன்றும் தோன்றும் வளர் சடையில் இளமதியும் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் தோன்றை கண்ணி தோன்றும் கழிச்சு உரிமை தோன்றும் என்றெல்லாம் சொல்றார். அது அவருக்கு எப்படி தோன்றியிருக்கிறது சிவபெருமான் அடிவு தோன்றும் உங்க ஆழ்வாருக்கு எப்படி தோன்றியிருக்க, திருக்கண்டேன் பொன்னேனி கண்டேன் அருக்கன் அணிநடமும் கண்டேன் திருக்கிழரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கன் கை கண்டேன் என்னாழி வண்ணன் அப்படின்னு சொல்ற. அவர்களுக்கு இங்க சங்கு சக்கர சமயதராய் அவர் அப்படி வடிவம் தந்திருக்கிறார். இவர் பேசுறார், மாணிக்கவாசகர் சுவாமிகள் பேசுறார். என்ன சொல்றாரு, குவளை கண்ணி கூரன் தாண்க, பெண் ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த வடிவத்தோடு இருந்தான், உவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவனனை யாரும் தேறினன் காண்க, நிலம் கீழே பாதத்தை வச்சு தோன்றினான், சேவடி புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவனனை யாரும் யாரும் தேறினன் காண்க என்று சொல்றார். இப்ப பார்த்தேன் என்று சொல்றார். பொய்யா சொல்றார், பப்ளிசிட்டியா பாடினவர்கள் இல்லை அவர்கள் அவர்கள் உள்ளத்திலே தோற்றி இருக்கிறார்கள் அப்படி. ஆகவே அன்பான் நினைவாருடைய அன்பா நினைவாரது உள்ள கமலத்தின் கண்ணே அவர் நினைந்தவடியோடு விரைந்து சேரல. என்ன சொல்லிட்டார் கீதையில? அந்த இடம் யாராவது கோட் பண்ண முடியுமா? கீதையில என்ன சொல்லுவார்? யா யதா மாம் பிரபத்யந்தே என்னை ஆராதிக்கிறார்களோ அந்த வடிவத்திலே அவர்களுக்கு அருள் செய்கிறேன். இந்த வடிவம் சொல்ல, யார் யார் எப்படி ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் அப்படி அருள் செய்கிறேன் அப்படின்னு கீதையில சொல்ற. அதே அன்பாலே எப்படி நினைக்கிறார்களோ அந்த வடிவத்தோடு அவனுடைய இதயத்தில் சென்று அமர்கிறான் என்பது அடியாருடைய என்ன. அதை இங்கே சொல்லுகிறார் வள்ளுவர், மலர் மிசை ஏகினான் அப்படின்னு சொல்ற. மானடி மாண்பமைந்த அடி, முன்னாலே சொன்ன பொருள் தான். பிறவி பணிக்கு மருந்தா, பிறவி பணிக்கு மருந்தாகிற அடி, மாண்புடைய அடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாய். இந்த நில உலகத்திலே நீண்ட நாள் வாழ்வார். பாரதியார் பாட்டு எத்தனை பாட்டு வேணாலும் கோட் பண்ணலாம். நீண்ட காலம் வாழ்வ தரை மீது, என்ன பாட்டு சார்? காலமா வனத்திலிருந்த போலவா மரத்தின் மீது. இந்த பாட்டுல நீண்ட காலம் வாழ்வ தரை மீது, 100 வயது கணக்கும் செல்வம், 100 வயது எனக்கு இவையும் தரணி கடவாயே. இதுதான் பாரதியார் ஒன்றும் வைராக்கியம் இல்லாதவர் இல்ல. ஆனால் மனிதனுடைய எண்ணம் என்னவா இருக்கிறது? நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றுதான் என்னுடைய எண்ணமா இருக்கிறது. என்ன சொல்றார் தாய்மான சுவாமிகள்? நெடுநாள் இருந்து வேறும் நிலையாகவே இன்னும் காயகள் பெண்டேது நெஞ்சு கொண்டார். என்ன சொல்ற? என்ன உலகமெல்லாம் ஆட்சி செய்கிறவர்களும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைக்கிறது. எல்லாம் யோசிக்க வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக இருக்கும். அதே நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? நீண்ட நாள் வாழ வேண்டும், காயகல்பம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று எண்ணம் இருக்கிற காரணத்தினாலே அந்த பலவீனத்தை பிடித்துக் கொள்கிறார் வள்ளுவர். மனிதனுடைய பலவீனங்கள் எல்லாம் பிடித்துக் கொண்டு அவனை உயர்த்த முடியுமா என்று பார்க்கிற ஆசானான காரணத்தினாலே, தாயாக கரைந்தவரான காரணத்தினாலே அவர் நிலமிசை நீடு வாழ்வார் என்பதற்கு இப்படித்தான் பொருள் சொல்லிக்கணும். அது மட்டும் இல்ல, எத்தனையோ இடத்துல நிலம்ங்கிற சொல்ல வள்ளுவர் ஆளுகிறார். ஒன்று தரை என்று சொல்வார். யான் நோக்குங்கால் நிலம் நோக்கு, நோக்காக்கால் தான் நோக்கு, மெல்ல நகும் நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று என்று சொல்வார். இந்த நிலம் என்பதற்கு மண்ணுங்கிற பொருள் சொல்வார். நிலத்தியல்பால் நீர் திரிந்து அற்றாகும் அந்தற்கு இனத்தியல்வது ஆகும் அறிவு என்று சொல்றார். இந்த நிலம்ங்கிறதுக்கு பூமிங்கிற பொருள் சொல்வார். நிலக்கு பொறை சொல்வார். அகழ்வாரை தாங்கும் நிலம் கூட தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை. தன்னோட்டத்து உள்ளது, தன்னோட்டது உள்ளது உலகியல் அகுதிலார் உண்மை நிலக்கு பொறை. இப்படி வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் பூமிங்கிற பொருள் சொல்வார். நிறைய அர்த்தம் சொல்வார். ரெண்டு இடங்கள்ல வானுலகத்துக்கு மாறானது என்கிற பொருள், இம்மை என்கிற பொருளிலேயே நிலம் என்கிற சொல்ல ஆளுகிறார். செவியர் சுவையுணரா வாயுணவின் மாற்றல் சாரி செவியுணவின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. இந்த பூமியிலேயே தேவர்களுக்கு நிகராக வாழ்வார்கள். அதே இந்த நிலம்ங்கிறது இந்த இடத்தை குறிக்கிறது. நிலவரை நீள் புகழ் ஆற்றில் புலவரை போற்றாது புத்தேள் நிலவு. ஆகவே நிலவரை இந்த நில உலகத்திலே நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது. இந்த இரண்டு இடங்களும் மறுமைக்கு மாறான உலகம் என்கிற பொருளிலே நிலம் என்கிற சொல்ல ஆள்கிறது. அது எங்க பார்த்தாலும் சரி திருவள்ளுவர் இந்த நிலம்ங்கிற சொல்ல மேலுலகம் என்று ஆளவே இல்லை. அது இந்த இடத்த விட்டு அப்படி பொருள் எடுத்துக் கொள்ள வேண்டும் எந்த விதமான குறிப்பும் இல்லை. அப்படி மிசைங்கிற அந்த 7வது உருவை கொண்டு போய் முன்னால போட்டு மிசை நிலம் மேலான வீட்டுலகம் என்று சொன்னால் இதுக்கு ஏற்றுமை உருவம் இல்லாமல் போகிறது. அதே அந்த சங்கடங்களுக்கு எல்லாம் போக வேண்டாம். வள்ளுவர் ரொம்ப பிராக்டிக்கல் மேன். மனிதனுக்கு என்ன ஆசை அடுத்த குரல்ல சொல்ல போறார், மனக்கவலை மாற்றலைன்னு சொல்ல போறார். ஆகவே இந்த குரல்ல என்ன பொருள் என்றால், இந்த உலகத்துல நீண்ட நாள் இன்மை பயன்களை அனுபவித்து வாழலாம் அப்பா. அந்த சாதாரண போல் பல பயனை எதிர்பார்த்தே நீ இறைவனை வணங்கலாம். ஆகவே பலர் விசை ஏகினான் என்றால் அடியாருடைய இதய கமலத்தின் கண்ணை சென்று வீற்றிருக்கிறவனுடைய மானடி மாண்பமைந்த அடிகளை சேர்ந்தால் இந்த நில உலகத்தின் கண்ணே நீண்ட நாள் வாழக்கூடும் என்ற புரலட்சங்களாக அழைத்துக் கொண்டு இந்த அளவில் நான் இதை முடிக்கிறேன்.
எந்த குரலுக்கு நீங்கள் முதல்ல பொழிப்புரையை சொல்லிவிடுங்கள், அதற்கு மேலே போங்கள் என்று எனக்கு பணித்திருக்கார். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கோள் இல் சப்தமக்குரிய புலன்களை கொள்ளுகை இல்லாத பொறியின் பொறிகளைப் போல இந்துங்கிறது அஞ்சாம் வருஷம் உருப்பு. பொறிகளைப் போல எண் குணத்தான் மேலே சொல்லப்பட்ட எட்டு திருக்குறளில் இருக்கின்ற எட்டு குணங்களுடைய நாயகனாக இருக்கிறவன். எட்டு குணங்களை தனக்கு குணமாக உடையவர் அல்லது எண்ணப்பட்ட குணங்களை உடையவர் அல்லது எளிமையான குணங்களை உடையவர் எது வேணாலும் வச்சுக்கலாம். எண் என்கிற சொல்லுக்கு எளிமையின் ஒரு பொருள் உண்டு, எட்டுன்னு ஒரு பொருள் உண்டு, எண்ணப்படுகின்றான் ஒரு பொருள் உண்டு, எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல மிக பொருத்தமான பொருள் மேலே எட்டு குரல், எட்டு குரல் அவருடைய எட்டு குணங்களை சொல்லுகிறார். அந்த எட்டு குண குரலுக்கு பிறகு ஒன்பதாவது குரல் இது. இதுல யாருக்கும் ஐயப்பாடே இல்லை. எப்படி கற்றதனால் ஆய பயன் என்பது வாதறிவன் நற்றால் தொழாரில் என்பது இரண்டாவது குரல் என்பதில் எந்த உரையாசிரியரும் மாறுபடவில்லையோ அதுபோல இந்த குரல் ஒன்பதாவது குரல் என்பதில் எந்த உரையாசிரியரும் மாறுபடவில்லை. பல பேர் பல குரல்களுடைய வரிசைகளை மாற்றிட்டாலும் இந்த குரலை யாரும் மாற்றல. அவை எட்டு குணங்கள் என்பது வள்ளுவருடைய கருத்துப்படி முதலில் சொல்லப்பட்ட எட்டு குணங்கள் தான். வள்ளுவர் ஒரு இடத்துல ஒரு முடிச்ச போடுவார், அந்த முடிச்ச நாம் புரிந்து கொள்வதற்கு வேறொரு இடத்துல அதுக்கு தீ வச்சிருப்பார். அது பல இடங்களில் பார்க்கலாம். நான் பல இடங்கள் வரும்போது நான் சுட்டி காட்டியிருக்கேன் ஏற்கனவே, இன்னும் வரும்போது சுட்டி காட்டுவேன். உதாரணமாக நீங்கள் இதை ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன், அடுத்த வகுப்பில் நீங்கள் இதை சேகரம் செய்து கொண்டு வாருங்கள் பார்க்கும். மறுவக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈர்த்து ஒருவக ஒப்பிலார் நட்பு என்று ஒரு குரல். மறுவக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈர்த்து ஒருவக ஒப்பிலார் நட்பு என்பது. இந்த ஒப்பிலார் என்பதற்கு என்ன அர்த்தம், திருவள்ளுவருடைய கருத்து என்ன, திருக்குறள் அந்த கருத்துக்களை எடுக்க முடியுமா என்று நீங்கள் பாருங்க. இது வேண்டும் என்ற இந்த இடத்துல ஆண்ட சொல் ஆட்சியர் இதுக்கு என பல இடங்களில் இதுக்கு பதில் சொல்லியிருக்கார். இங்க ஒரு புதிர், அந்த புதிருக்கு விடையான குழு பல இடங்களில் அது வச்சிருப்பார். ஏனென்றால் ஒரு இடத்துல சொல்லி முடிவதில்லை சில செய்திகள் எல்லாம், ஆகவே அப்படி அவர் அந்த டெக்னிக் அவர் செய்கிறார். அது போல எண்குணத்தான் இங்கே சொல்லிவிட்டு மேலே எட்டு குணங்களை வச்சிருக்கார். அப்போ இந்த எண்குணத்தான் என்பதற்கு என்ன உரை, மேலே சொல்லப்பட்ட எட்டு குணங்கள் தான். முதல் குரலிலே அவன் அனாதி என்றார், அவனே ஆதி என்றார். நான் அதுக்கு விளக்கம் சொல்லும் போது சொன்னேன், பகவான் முதற்றே உலகம் சொன்னா போதும் இல்லையா. பகவான் இறைவன் ஒருவன் இந்த உலகத்துக்கு முதல், எப்படி எழுத்துக்கள் எல்லாம் அகலத்தை முதலாக உடையனவோ அதுபோல உலகு பகவனை முதலாக உடையது என்று சொன்னால் போதும். அங்கிருந்த ஒரு ஆதி என்றால் கிளைக்கு முதல் அடிமரம், அடிமரத்துக்கு முதல் வேர், வேருக்கு முதல் வித்து, ஆகவே உலகத்துக்கு முதல் இறைவன் என்றால் இறைவனுக்கு முதல் யாரு, ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஆகவே அந்த கேள்வியை அடக்கி கொண்டு சொல்றாரு, இறைவன் முதலாக இருக்கிறான் என்று சொன்னால் அந்த இறைவனுக்கு ஒரு முதல் உண்டோ இல்லையோ என்கிறது இங்க தெளிவு கிடையாது. இல்லைனர் அவன் தான் ஆதினர், அதுக்கு மேல ஆதி இல்லை. அவன் ஆதி என்று சொல்ற அவனே எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கிறான், அவன் உலகத்துக்கு முதலாக இருக்கிறான் என்று சொன்னார். ஆகவே அனாதி பகவன் என்ற இரண்டு தன்மைகளை அந்த முதல் குரலை சொன்னார். அடுத்த குரலிலே வாதறிவன் என்றார். இந்த வாதறிவன் என்கிற இந்த சொல்ல ரெண்டா பிரித்துக் கொள்ளலாம், வாலியோன் அறிவன் என்று பிரித்துக் கொள்ளலாம். வாலிய அறிவை உடையவன் என்று சொல்லலாம், தூய்மையான அறிவை உடையவன், கற்றுணராத அறிவுடையவன், தீய வழிகளில் செலுத்தாத அறிவை உடையவன், முற்று உணர்ந்த அறிவை உடையவன், சர்வக்கன் அனாதி போத உடையவன் என்றெல்லாம் பொருள் சொல்லலாம். வாலியோன் அறிவன் என்று பிரித்துக் கொள்ளலாம். ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால், இந்த எட்டு குணங்களை நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் ரெண்டு தன்மைகளை எல்லா மரத்தவர்கள் சொல்லுகின்ற ரெண்டு தன்மைகளை திருவள்ளுவர் சொல்லவில்லை. இறைவன் நிர்மலன் என்று சொல்லல, இறைவன் சர்வசக்திமான் என்று சொல்லல. இந்த எட்டு குணங்களில சர்வசக்திமான் என்ற குணத்தை எல்லாம் இங்கு உளான், யாரும் அறிவான், யாரும் வலான் என்று தங்கு பல மதத்தோர் சாற்றுவதும் இங்கே பாரதியார் வாக்கு. எங்கு உளான் என்பதையும் சொல்லல திருவள்ளுவர். யாரும் அறிவான் என்பது இந்த இடத்துல சொல்றார், வாதி அறிவுடையவன் என்று சொல்றார். யாரும் வலான் சொல்லல திருவள்ளுவர். இதெல்லாம் நம்ம எதை சொல்லலன்னு பார்த்துக் கொள்ளும், அதுக்காக நான் சொல்றேன். இதை சொல்லல அவை வாலியோன் அறிவன் என்று பிரித்துக் கொள்வோமையானால் சர்வஜன் நிர்மலன் என்று பொருள் வரும். அழுக்கே இல்லாதவன் மலமற்றவன் வாலியோன், அறிவன் சர்வஜன், அனாதி போதம் உடையவன், தூய அறிவினை உடையவன், உச்சறிவினை உடையவன் என்று பொருள் வரும். அடுத்த குரலிலே சொல்றார் அவன் சௌலபியன் என்றார். எளிதிலே நெருங்கக்கூடியவன், எண்ணினாருக்கு எண்ணின உருவத்திலே வந்து அருள் செய்யக்கூடியவன், அன்பால் நினைவானது உள்ள கமலத்தின் கண்ணே அவன் நினைந்த வடிவோடு விரைந்து சேருகிறவன் இறைய கமலவாசன் என்று சொன்னார். அது மலர் விசையினான் என்பதனுடைய பொருள், சௌலபியன் என்பது பொருள். அதுக்கு அடுத்த குரலிலே வேண்டுதல் வேண்டாமையிலான் என்றார். ராகத்வேஷமற்றவன், விருப்பு வெறுப்பு அவருக்கு கிடையாது என்றார். அதற்கு அடுத்த பொருள் இறைவன் என்றார். இறைவன் என்பதற்கு ரெண்டு பொருள். ஒன்று உள்ளே இருப்பவன் அந்தர்யாமி, அந்தராத்மாவா இருக்கிறவன். இறை என்றால் உள்ளே இருத்தல் என்று பொருள். இன்னொன்று சுவாமித்துவம். வைஷ்ணவர்கள் சொல்லுகின்ற சுவாமித்துவம், அவனே சுவாமி, அவனே தலைவன், அவனுக்கு அடங்கினதுதான் எல்லாம் என்கிறது ஒரு பொருள். இறை என்பதற்கு சுவாமித்துவம் என்று ஒரு பொருள் உண்டு. அதற்கு அடுத்தது பொறிவாயில் ஐந்தவித்தான் என்றார். அது ரிஷிகேசன், இந்திரியங்களுக்கு தலைவன் என்பது பொருள். அவனை இந்திரியங்கள் கட்டுப்படுத்தா, ஆனால் இந்திரியங்களை அவன் கட்டுப்படுத்துவான் என்பது பொருள். அவனை இந்திரியங்களை ஆளுகிறான், ஆட்சி செலுத்துகிறான், அவைகளை இயங்க செய்கின்றான், ஆனால் அவற்றாலே அவன் இயங்கப்படுவதில்லை. அவை அவனை இயக்க, அவன் அவருக்கு அடங்கினவன் அல்ல. நாம் இந்திரியங்கள் போகிற வழியில போகிறவர்கள், ஆனால் அவன் இந்திரியங்களை தன் வழியில செலுத்துகிறவன். அவன் செலுத்தாவிட்டால் இந்திரியங்கள் இயங்க என்று சொன்னார். அதற்கு அடுத்த குரல்ல குரல் தனக்கு பரம் என்று சொன்னார். தனக்கும் இல்லாதான் என்கிற உள்ள அவனே பரம், அவனுக்கு மேல் யாரும் இல்லை, பரத்துவம் சொன்னார். அதற்கு அடுத்த குரலே அவன் கருணை கடலாயிருக்கிறவன், தர்மஸ்வரூபியாயிருக்கிறவன், தர்மத்திற்கு நிலைக்களமாயிருக்கிறவன், அறவாழி என்றார். அந்தணன் என்றார். அந்தணன் என்றால் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகுபவன் என்றார். அதாவது கருணை இருந்தால், அன்பு இருந்தால், தயை இருந்தால், அந்த தயையானது செயலாக வெளிப்பட வேண்டும். செயலாக வெளிப்படாத கருணையாலே, தயையாலே, அன்பாலே பயனில்லை. ஆகவே அதை சொன்னார் அந்தணன் என்கிற சொல்லலை குறித்தது. இது நான் சொல்லுகிற பொழுது உங்களுக்கு சாதாரணமான கருத்தாக தோன்றும், ஆனால் சிந்தித்து பார்த்தால் இது மிக ஆழமான கருத்து என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். பைபிளிலே ஓல்டு டெஸ்டமெண்ட் எடுத்து முறையாக படித்தவர்களுக்கு தெரியும், இறையை பற்றிய கருத்து படிப்படியாக கிறிஸ்தவ சமயத்திலே வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறது, யூத சமுதாயத்திலே வளர்ந்து கொண்டு வந்தது. ஏப்ரஹாம் என்று ஒரு பெரிய தீர்க்க தரிசி வந்தார், மோசஸ் என்று ஒரு பெரிய தீர்க்க தரிசி வந்தார், ஹோசியா என்கிற ஒரு பெரிய தீர்க்க தரிசி வந்தார், அமோஸ் என்கிறவர் வந்தார், எசைக்கல் என்கிறவர் வந்தார். இப்படி படிப்படியாக தீர்க்க தரிசிகள் வந்தார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை அதில் சேர்த்துக் கொண்டே போனார்கள். இறைவன் ஒருவன் உடன் என்றார் ஒருத்தர். அதுக்கடுத்தாப்புல வந்தார் அவர் சர்வசக்திமான் என்றார். அதற்கடுத்தாப்புல வந்தார் அவர் நீதிமான் என்றார். இதெல்லாம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளில் வளர்ந்த கருத்துகள். நமக்கு இப்போது எல்லாம் எளிய கருத்துக்களாக தோன்றலாம். வரிசையாக இந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றாக வளர்ந்து கொண்டன. இறைவன் ஒருவன் உலகம் என்று கண்டுபிடிப்பதற்கு எத்தனை நூற்றாண்டுகள் ஆகியிருக்கும். அதற்கு பிறகு அவன் எல்லாம் வல்லவன், சர்வசக்திமான் என்று ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்து சொன்னால் அது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக அவர்களுக்கு இருந்தது. அவன் ஆக்கவும் அழிக்கவும் வல்லான், ஜெகத்தே அவன் தான் ஆட்சி படைக்கிறான் என்று சொன்னார். அச்சு கொண்டிருந்தார்கள். அடுத்த ஒருத்தர் வந்தார், அவன் நீதிமான், கவலைப்படாதீர்கள், அன்டிசர்விங் பனிஷ்மெண்ட் அவன் கொடுக்க மாட்டான், அவன் நீதிமான் என்று சொன்னார். அதற்கடுத்தாப்புல ஒருத்தர் வந்தார், அவன் இஸ் ஓஷன் ஆஃப் கம்பாஷன், அவன் கருணையே வடிவமானவன் என்று ஒருத்தர் சொன்னார். இது ஜீசஸ் பிறந்த பொழுது இருந்த நிலை. இது ஜீசஸ் என்ன ஆட் பண்ணார் இந்த கான்செப்ட்ல, இறைவன் ஒருவர் உடன், அவன் சர்வசக்திமான், அவன் நீதிமான், அவன் அன்பே வடிவானவன், கருணையே வடிவானவன் என்று வளர்ந்து வந்த இந்த இறை கோட்பாடுகளில ஜீசஸ் என்ன புதுசா ஆட் பண்ணார், என்ன வந்தது கோபம் யூதர்களுக்கு ஜீசஸ் மேல, அது தெரிஞ்சுக்கணும். முதல் ஏன் அவரை வந்து சிலுவையில் போடணும், பாரபாஸ் போன்ற ஒரு மகா அரக்கன, பாரபாஸ் என்கிறவன் ஒரு பெரிய ஹைவே ராபரர், அவனுக்கு ஆட்களை கொல்லுவது என்பது விளையாட்டுத்தனமான ஒரு சாடிஸ்டிக் கில்லர். அவனை கண்டம் பண்ணி பிரிசன்ல போட்டிருந்தாள். ஜீசஸ் எப்படியேனும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த போன்றியாஸ் பைலட் அவன் சொன்னா, நாளைக்கு பாஸ் ஓவர் செரிமனி, பாஸ்கா பண்டிகை, அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற பண்டிகை, அது யூத பண்டிகை, ரோமாபுரிக்கு அதுக்கு ஒன்றும் சம்பந்தமே கிடையாது. இருந்தாலும் அவன் என்ன சொன்னா, ரோமாபுரி சட்டத்தின்படி இப்படிப்பட்ட பொது நிகழ்ச்சிகளில் ஒரு கண்டமிட்டு பிரச்சனை விடுவிக்கிறது உண்டு, எப்படியாவது ஜீசஸை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் நினைத்தான் மனப்பூர்வமாக. எவ்வளவோ சொல்லி பார்த்தான், அவர் ஜீசஸ் தனியா கூப்பிட்டு விசாரிக்கிற பொழுது, நீர் உண்மை இறைவனுடைய குமாரன் என்று சொல்லிக் கொண்டீரா என்று கேட்டான். நான் சொல்லவில்லை, நீங்கள் தான் இப்பொழுது அப்படி சொல்லுகிறீர்கள் என்றார் அவர். நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள் என்றார் அவர். நீங்கள் இறைவனுடைய சாம்ராஜ்யத்தை, அதாவது டிட் யூ திங்க் தட், டிட் யூ டிக்ளேர் தட் யூ ஆர் கோயிங் டு எஸ்டாப்லிஷ் எ செப்பரேட் கிங்டம் அப்படின்னு கேட்டான். My kingdom is not of this world. என்று மட்டும் பதில் சொன்னார் அவர். You should answer me. You should know that I have power over your life and death. அப்படின்னு சொன்னார். You enjoy no power except that is given by my father. அப்படின்னு சொன்னார். அதனால இவருக்கு ஏதாவது ஒரு வகையில் பதில் வாங்கி இவரை காப்பாற்றி விடலாம் பார்த்தா, அதுக்கு பிறகு ஹெரோத் மன்னன் இருக்கிறான். இப்ப நான் ஹெரோத் மன்னன் அவர் அவமானப்படுத்தி திருப்பி என்கிறான். ஏன்னா ஹெரோத் மன்னன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் விடை சொல்லவே இல்லை. ஏனென்றால் ஏரோது மன்னன் இவருடைய தமையனாராகவும் இவருக்கு ஞானஸ்தானம் செய்வித்துள்ளார் என்ற ஜான் த பாப்டிஸ்ட ஒரு பெண்ணினுடைய நிர்வாண நடனத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக தலையை வச்சு அவர் கையில கொடுத்தோம். அது அவனோடு அவர் பதில் பேச விரும்பலவர். இவ்வளவு கையில காப்பாற்ற வேண்டும் என்று போன்டியஸ் பைலட் பார்த்தான், முடியவில்லை. கடைசியா இந்த யோஜனையை செய்தானவன் நாளைக்கு பாஸ்கா பண்டிகை. ஆகவே அப்பொழுது நான் ஒரு கைதியை விடுதலை செய்வது வழக்கம், நான் பாரபாசை விடுதலை செய்வேன் அல்லது ஜீசஸ் விடுதலை செய்வேன், இரண்டு பேருக்குள்ள நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். Thinking that people will say, give us Barabbas, we don't want, give us Jesus, we don't want Barabbas. But அவர்கள் என்ன சொன்னார், give us Barabbas, crucify Jesus. என்ன வந்தது அதற்கிட்ட, என்ன கோபம் வந்தது கேட்டு அப்புறம் பார்ப்போம். ஜீசஸ் என்ன புதிய கான்செப்ட் ஆட் பண்ணார், அன்பே வடிவானவன் என்று சொல்லி ஆகிவிட்டது, சர்வசக்திமான் என்று சொல்லி ஆகிவிட்டது, நீதிவான் என்று சொல்லி ஆகிவிட்டது. என்ன புதியதோர் டைமென்ஷன் கொடுத்தார், புதியதோர் பரிமாணம் கொடுத்தார் என்றால், இறைவன் படைப்புகளுக்கெல்லாம் தந்தை போன்றவன் என்றார். புது கான்செப்ட், எல்லா படைப்புகளுக்கும் தந்தை போன்றவன் என்றார். இதெல்லாம் வந்தது கோபம், இதுதான் புதிய கான்செப்ட். என்ன தந்தை போன்றவன் என்றால், தனையன் தன்மேல் அன்பு செலுத்த வேண்டும் என்று தந்தை எதிர்பார்ப்பதில்லை. தனையன் தன்னை புறக்கணித்தாலும் சரி, தந்தை தனையன் எடுத்து அன்பு செலுத்திக் கொண்டே இருப்பான். இவன் ஒரு அடி நடந்தால் அவன் 9 அடி நடந்து வருப்பான். இதுதான் பிராணிகிருஷ்ணனுடைய கதை சொல்லப்பட்டிருக்கு. பாகத்தை பிரிச்சு கொண்டு சொன்னா வாங்கி கொண்டு போனான், வேற்று நாட்டிலே விபச்சாரத்திலும் குடியில் அந்த பணத்தை செலவழித்தான். பிறகு பன்றி மயக்கிற வேலையில இருந்தான், தன்னுடைய தந்தையினுடைய வீட்டில் இப்படியெல்லாம் சுகபோகங்களை அனுபவித்தோம் என்று நினைத்து இயக்கினான். பிறகு ஒரு நாள் துணிந்து புறப்பட்டு ஓடி வந்தான். இளைய பிள்ளை, மூத்த பிள்ளை, தந்தையிட்ட கோட்டை தாண்டாதவனாய் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு வீட்டில் இருக்கிறான். வயல்களை கவனித்துக் கொள்கிறான், உழைக்கிறான், நாள் தோறும் நாள் முழுவதும் உழைக்கிறான். இந்த இளைய பிள்ளை வந்தான், பெரு கோடியில தயங்கிக் கொண்டே வருகிறான், எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குமோ என்று. தந்தை என்ன செய்தார், ஓடி வந்து அவனை கட்டி தழுவி அழைத்துக் கொண்டு போனார். அன்றைக்கு கொழுத்த பன்றி ஒன்றை வெட்டி விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். வயல்ல இருந்து உழைத்து விட்டு வேர்வை சொட்ட சொட்ட வருகிறான் மூத்த பையன். வருகிற பொழுது பெரிய கோலாகலமாக இருக்கிறது, கூச்சு கூச்சலும் கூப்பிடுவதுமா இருக்கிறது, என்னடா கொண்டாட்டம் என்று கேட்டான். வழியில் இருக்கிறவர்களை, உன்னுடைய தம்பி வந்திருக்கிறான், தந்தை சந்தோஷத்தை தலைக்காக புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். கோபம் வந்து விட்டது அவனுக்கு. தந்தையத்தில் நேரம் போனான், இதுகாரம் உங்களுக்கு நான் நாணயமான பிள்ளையாக இருந்து கொண்டேன், உழைத்தேன், நீங்கள் இட்ட கட்டளையை நான் மீறியதே இல்லை, உங்களுக்கு நான் அவ்வளவு பணிவிடைகள் செய்திருக்கிறேன், அவன் அயோக்கியன், உங்களை புறக்கணித்து விட்டு போனவன், உங்களை பல அவச்சொற்களாலே ஏசினவன், பணத்தை வாங்கி கொண்டு போய் பாழாக்கினவன், அவன் வந்தால் இருப்பதற்காக நீங்கள் சந்தோஷிக்கிறீர்களே, என்ன நியாயம் இது என்று கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், அப்பா நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், அவன் செத்து பிறந்தான், நான் கொண்டாடுகிறேன் என்று சொன்னார். ஆகவே இறைவன் இப்படிப்பட்டவன் என்றார் சொன்னார். ஒரு இடையநிலத்தில் 100 ஆடுகள் இருந்தன, 100 ஆடுகளை மேய்ப்பது போட்டி கொண்டு போனான், 99 ஆடுகள் இவன் சொன்னபடி கேட்டு திரும்பி வந்தன. என்ன செய்வான் அந்த இடையன், அந்த 99 ஆடுகள் தனக்கு நாணயமாக இருந்தன என்று அவற்றை கவனிப்பானா, அவற்றை அவசர அவசரமாக பட்டியலை அடைத்து விட்டு காணாமல் போன ஒரு ஆடை என்னவோ தேடிக்கொண்டு ஓடுவான், அப்படிப்பட்டவன் தான் இறைவன் என்று சொன்னார். தந்தையை போன்றவன் என்று சொன்னதிலே எவ்வளவு பெரிய ஆழம் கொண்டு கிடைத்து விட்டது பாருங்கள். நீ புறக்கணிக்கலாம், நீ மறுக்கலாம், நீ இகழலாம், நீ இறைவன் உனக்கு அருளின அருள்களையெல்லாம் பாழாக்கலாம், ஆனாலும் உண்மையில அவன் அன்பு செலுத்திக் கொண்டிருப்பான், உன்னை எப்பொழுதும் கடை தேற்ற வேண்டும் என்பதற்காக அவன் ஓடி வந்து கொண்டிருப்பான், எப்பொழுதும் உன்னையே கவனித்துக் கொண்டிருப்பான், உன்னை எண்ணி இயக்கிக் கொண்டிருப்பான், உனக்கு எப்படியாவது உதவி செய்ய முடியுமா என்று அவன் காத்துக் கொண்டிருப்பான் என்கின்ற ஒரு புதிய பரிமாணம் இதற்கு கிடைத்தது. அதே அந்தனன் என்கிற பொழுது எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகுவான் என்றால், அந்த எவ்வுயிரும் இவரிடத்தே செந்தன்மை பூண்டு ஒழுக வேண்டும் என்பதில்லை. அந்த எவ்வுயிர் இவனை புறக்கணிக்கலாம், கவனிக்காம இருக்கலாம், அந்த உயிர்களுக்கு இவரை பத்தி தெரியாமலே இருக்கலாம், ஆனால் இவரும் அறிந்து பறிந்து ஓடிக்குவான். வள்ளலார் பாடுகிறாரே, வாடி பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று, அந்த பயிர்களுக்கு ஒரு வாட்டம் தெரியுமோ தெரியாது. அந்த பயிர்களை தன்னை கவனிக்கவில்லையே, தான் வாடி கிடந்தால் அந்த பயிர் வந்து தனக்கு நிழல் செய்யும் என்று எதிர்பார்த்தாரா, அந்த பயிர் வந்து தனக்கு ஒரு தாகத்துக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்ப்பாரா, இல்லை. ஆனால் அவை வாடினா இவர் வாடுகிறார். ஆகவே எதிர்பார்த்து செய்வதல்ல கருணை, எதிர்பார்த்து செய்வதல்ல ஜீவகாருண்யம், எதிர்பார்த்து செய்வதல்ல தொண்டு. பாலுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் என்று அவையார் பாடினார். இதுக்கு என்ன பொருள் என்றால், உலகமெல்லாம் ஒரு அவயவம், உலகமெல்லாம் பல அவயவங்களை உடைய ஒரு யூனிட் என்று நாம் எடுத்துக்கொள்வோமே, ஆனால் நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கோ என வேண்டாம். நான் நாசி வரதராஜன் அவர்களுக்கு உதவி செய்தேன் ஒரு இக்கட்டான நிலையில என்றால் நாசி வரதராஜன் எனக்கு திரும்ப செய்ய வேண்டும் இல்லை, உலகமெல்லாம் ஒரு யூனிட் நான் நினைப்பேன். ஆனால் வேற ஒருத்தர் எனக்கு உதவி செய்கிறார். நான் தாயிலே கொட்டின தண்ணீரை தலையாலே கொடுக்கிறது, வேற ஒருத்தர் எனக்கு வந்து உதவி செய்கிறார். ஆகவே தார் ஒரு அங்கம், தலை ஒரு அங்கம். ஆகவே இங்கே ஒரு உறுப்புல நான் செய்தேன் என்றால் இது எல்லாம் ஒரே யூனிட் என்று நான் கருதுவேன். ஆனால் வேற ஒரு யூனிட்னாலே எனக்கு கிடைக்கும், வேற ஒரு உறுப்பினால எனக்கு கிடைக்கும். ஆகவே இதுதான். ஆகவே ஜீவகாரணத்தை எப்படி செய்யணும் என்றால் இதை நான் செய்துட்டு இங்கே வேறையே நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். வேர்ல இளநீர் காய்க்குமா என்ன? வேர்ல தண்ணீரை கொட்டி விட்டு வேர்ல இருந்து இளநீர் வரப்போகுது, இளநீர் வரப்போன வராதுப்பா, அதையே இப்படி நினைச்சு கொண்டிருக்க அது மாதிரி கிடைக்காது உனக்கு, மேல பாரு என்று சொன்னார். ஆகவே தாழ்ந்த நீரை தலையாலே தான் தருதலா என்று ஒரு உயிருக்கு செந்தன்மை பூண்டு ஒழுகுதல் என்றால் அந்த உயிருக்கு செந்தன்மை பூண்டு ஒழுகுவதனாலே அவற்றிலிருந்து நமக்கு பயன் வரும் என்பது இல்லை. ஆகவே அறவாழி அந்தணன் என்று சொன்னால் தர்மத்தின் சுரூபமாக இருக்கிறோன், தர்மத்தின் கடலாக இருக்கிறோன், அவனுக்கு தர்மத்தின் நிலையமாக இருக்கிறோன் என்று சொல்லிவிட்டதுனாலே பயன் இல்லை. அவன் இருக்கட்டான், அவன் தர்மத்தின் பயனா இருந்தா எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லப்பா. வருவான் செந்தன்மை பூண்டு ஒழுகுவான், உன்னை நாடி ஓடி விடுவான், உனக்கு பணிவுடை செய்வான், நீ கெட்டு போனால் அவன் கண்ணீர் சிந்துவான், நீ ஒரு அடி நடந்தால் அவன் 9 அடி நடந்துவான். ஆகவே இந்த அந்தணன் என்று சொல்ல அவங்க சேர்த்ததுனாலே கிடைக்கப்பட்ட ஒரு புதிய பரிணாமத்தை யோசித்து நீங்க பாருங்க. ஆகவே இதையெல்லாம் சொன்னார், இந்த 8 குணங்களை சொன்னார். ஆகவே அறவாழி என்பது அந்தணன் என்பது வேறு அல்ல. ஒருவன் அந்தணனாக இருக்க முடியாது, அவன் அறவாழியாக இல்லை என்றால் அவன் அறவாழியாக மட்டும் இருந்து விடுவதனால அந்தணனாக இருக்க வேண்டிய தேவை. தர்மமே அறிந்தவன் சொன்னார் இல்லையா, விகர்ணன் கதறினான் இல்லையா, தர்மத்தை அறியாதவன் பேதை. அறிந்தவனாக இருந்தால் சொல்ல வேண்டும், என்ன நியாயம்? தர்மத்தை நீங்கள் தெரிந்தவர்களாக இருந்தால் சொல்ல வேணும். அது மட்டும் இல்ல, பாரதியார் சொல்லுவதுபடி தர்மத்தை அறிந்த மாத்திரத்தை அவன் தர்மிஷ்டனாகி விடுவானோ? தர்மத்தை காப்பதற்காக நெஞ்சலத்தை திறந்து உன் வாட்புத்து ஏற்கனவே நல்லவோ தர்மவான் என்று சொன்னார் பாரதியார். ஆகவே தர்மம் அழியக்கூடிய வேலையிலே அந்த தர்மத்தை காப்பதற்காக மார்பை திறந்து மார்பிலே வேலையும் வாழையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தியாக மனப்பான்மை இருக்க வேண்டும். ஆகவே தர்மத்தை அறிந்த மாத்திரத்தே நான் என்ன பொறுத்தவரை நான் அப்படியே தூய ஒழுக்க உடையவனாக இருக்கிறேன் என்று சமாதி நிலையில உட்கார்ந்து விடுறதால் உலகத்துல காலனா பிரயோஜனம் கிடையாது. ஆகவே த இன்ஆக்டிவ் கம்பாஷன், இன்ஆக்டிவ் லவ், அதனால பிரயோஜனம் கிடையாது என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த இடத்துல அறவாழி என்று சொன்னதோடு நில்லாமல் அந்தணன் என்று சொல்லியும் திருவள்ளுவர் போட்டிருக்கிறார். ஆகவே இந்த 8 அது பொதுமக்களை பார்த்து சொல்லப்பட்டது. இங்கே பீஷ்மாச்சாரியார் தத்தமக்குரிய புலன்களை கொள்ளுகை இல்லாத பொறிகளைப் போல இறைவனுடைய தாளை வணங்காத தலை குணம் இல்ல, பயனுடையன அல்ல. அதனால ஒரு பிரயோஜனம் இல்ல, குணம் இல்ல சார் என்று சொல்லுகிறார் இல்லையா. குணம் இல்லை என்றால் என்ன? ஏற்புடைய குணம் இல்லை என்ற அர்த்தம். அதாவது பயன் இல்லை என்ற அர்த்தம். ஒரு பொருள் பண்பே இல்லாமல் ஒரு பொருள் இருக்க முடியாது, ஏதாவது ஒரு பண்பு இருந்தே தீரும். ஆனால் அந்த பண்பு ஏற்புடைய பண்பாக இல்லை, பயனுடைய செயலாக இல்லை, பயனை தரவில்லை என்ற அர்த்தம். ஆமா, இங்க தலையை ஏன் சொன்னார், தாழை ஏன் சொன்னார்? இத்தனை பாட்டு தாழ் வந்திருக்கு நிறைய இடத்துல, நற்றாள் தொழாறு நின்னார், அடி தேர்தல் நார் இதெல்லாம் சொன்னார். இந்த தலையை ஏன் சொன்னார் இந்த இடத்துல என்றால், தலைதான் எல்லாத்துக்கும் காரணம், தலைதான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லையா. அறிவுக்கும் காரணம் தலைதான், ஆணவத்துக்கும் காரணம் தலைதான், எல்லா கல்விக்கும் காரணம் தலைதான். ஆகவே நம்ம ஒரு திசையில செலுத்துவதும் தலைதான், பல திசையில திரிப்பதும் தலைதான். ஆகவே நன்மைகளுக்கும் விளைநிலம் அதுதான், தீமைகளுக்கும் விளைநிலம் அதுதான். சென்ற இடத்தால் செலவிடா தீதொடி நன்று நன்றின்பால் உயிப்பது அறிவுதான், அறிவினால் ஆகுவது உண்டோங்கிறது அதுதான். ஆகவே அந்த அறிவு நல்ல வகையில செலவு செய்ய செலவிடப்படுமானால் தான், செயல்படுத்தப்படுமானால் தான் அந்த அறிவினாலே பயன் உண்டு. இல்லை என்றால் அக்கி அகன்ற அறிவு என்னாம் கட்டுப்படுத்துகிறது என்ன பிரயோஜனம்? மிக நுணுக்கமான அகன்ற அறிவினாலே என்ன பிரயோஜனம்? யார் மாட்டு வெஜ்ஜி வெறியை செய்யணும். மிகப்பெரிய நிபுணர் கணக்கு எழுதுவதில் பொய் கணக்கு எழுதுறதுக்குள்ள இன்கம் டாக்ஸ் பிராக்டிஷனர் போட்டுக்கிறார்,
இல்லையா? என்ன பிரயோஜனம்? அவ்வளவு நுணுக்கமான அந்த அறிவினால ஒரு பிரயோஜனம் இல்ல பாருங்க. உலகத்துக்கு நன்மையை தவிர பெரிய வக்கீல் கொலகாரனை காப்பாற்றுறதுக்காக வாதாடுறார். பார்க்கிறோம் இல்லையா என்ன அந்த அறிவினால பிரயோஜனம். ஆகவே அந்த தலையின்றதுனாலே பிரயோஜனம் இல்ல. அந்த தலையிலே தலைமை இல்லாமல் தலையில அடிமை வரணும். தலைமையிலே அடிமையை சொன்னாருங்க. தலை அடி இல்லையா? இப்ப தாளை தலை தாளைன்னு வந்துட்டு அடி வந்து அந்த தலைமை இருக்கிறது தலையில. அந்த தலைமையில அடிமை வரணும். தலைமையில் அடிமை சேர்த்துட்டா சரியா போதும். இந்த தலைமை இருக்கணும், அடிமை இருக்கணும். இது ஒரு உதாரணம். லாஸ்ட் சப்பர் ஜீசஸ் கொடுக்கிறார். எல்லாரையும் ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்துக்கிட்டு பாவம் சிரமப்பட்டு அங்க போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணார். அவருக்கு வலது பக்கம் யார் உட்காரு, இடது பக்கம் யார் உட்காரு, பெரிய போட்டி. பீட்டருக்கு ஜானுக்கு எப்பவும் ரெண்டு பேருக்கு போட்டி இருந்தது. ஒரு பாஸ்டர் எல்லாரும் உட்கார்ந்து வச்சார். ஒரு யூதருடைய சம்பிரதாயம் விருந்தினர்களை காலை கழுவி தொடக்கணும். அந்த சம்பிரதாயம் அவர் எல்லாருக்கும் காலை கழுவி தொடச்சார். அசரி போனார்கள் சிஷியர். மாஸ்டர் சொன்னார் ஒரே வார்த்தை, யார் தலைவனாயிருக்க விரும்புகிறானோ தொண்டனாயிருக்க முதல்ல. யார் தலைமைக்கு ஆசைப்படுகிறீர்களோ அவர்கள் முதல்ல தொண்டனா இருக்க கற்றுக்கொள்வன். அதுக்காக தான் நான் என்று சொன்னார். ஆகவே முதல்ல செய்ய வேண்டியது என்ன? எல்லாருக்கும் தலைமைப்படுத்த ஆசைதான். யார் இப்ப தொண்டு நிலையில் இருக்கிறது என்ற அனுமானுடைய பெருமையை அதுதான்.